மலைக்கு மகள் பெற்ற மகனை கயமுகத்தனை மனத்தெழுதிய அலர்ப்பினி பரப்பரவனுக்களை அகத்திய முனி கருளின உலப்பில் கருணை கடல் உருத்திரன் உருத்தனில் உதித்த குமரன் இலக்குழமையலை கையிழைக்கவும் உரைப்பல் உலகிட்ட முறவே
அபிஷேகம் அலகாரம்
கட்டைய சோட சுரசாரங்கள் எல்லாம் சொல்லி சோத்திரங்கள் எல்லாம் சொல்லி அதற்கு மேல சிவபூச செய்தவரும் அதற்கு பதிவுடன் ஏவல் செய்வோரும் பெரும் பயன் உணர்த்துகின்றார். சிவபூச செய்தவர்களும் அதற்கு பத்தியோடு துண்டு செய்தவர்கள் சிவபூசைக்கு உதவி செய்தவர்களும் பெறுகின்ற பலனை பற்றி சொல்லுகிறார். முற்றவத்தாலே பூசை முற்றிய பத்தர் மூவர் சுற்றம் சுவர்க்கமைத துண்ணுகள் கருவியாய அற்புதம் உலகம் தன்னை தாமடை நிருப்பர் அன்பார் சொற்பணி செய்தார்தான் புரிசது நெறியினாலே. பூசை செய்வதற்கு முன்னப்பிறவிகளிலே தவம் புண்ணியங்கள் உள்ளவர்களுக்குத்தான் அது வாய்க்கும். அது தவமும் தவமுடையாருக்கு ஆகும் என்றார் திருவள்ளுவர். தவமும் தவமுடையாருக்கு ஆகும், தனம் தனமுடையாருக்கு ஆவது போல, தனம் தனமுடையாருக்கு ஆவது போல தவம் தவமுடையாருக்கு ஆகும். அது தவமும் தவமுடையாருக்கு ஆகும், அவம் அதனை அது எல்லாரும் மேற்கொள்வது ஆகும், அவம் அதனை அது எல்லாரும் மேற்கொள்வது என்பது திருக்குறள். அதனாலே முன்ன பிறவியிலே தவத்தில் இருந்த ஒரு ஆன்மாவுக்கு இந்த பிறவியில் என்னன்னா அதுலதான் ஞாபகம் வரும். அது தொடர்ச்சின்னு விட்ட உரை தொட்ட உரைன்னு சொல்லுவோம், விட்ட உரை தொட்ட உரை என்று சொல்லுவது. அதனால எதுல முப்பிறவியிலே ஒரு தொடர்பு இருந்ததோ அதுதான் இந்த பிறவியிலே அந்த எண்ணம் உண்டாகும். அதனாலதான் முற்றவத்தாலே பூசை முற்றிய பத்தர்னார். முற்றவத்தாலே முப்பிறவியிலே செய்து தவத்தினாலே பூசை முற்றிய பூசை செய்யப்பட்ட பக்தர் மூவேல் சுற்றம் அன்று வர்க்கம் இத அந்த பூசை செய்கின்றவருக்கு மூவேல் சுற்றம் கையாலே தன்னுடைய சுற்றம், தாயினுடைய சுற்றம், தந்தையினுடைய சுற்றம், இப்படி மூவேல் சுற்றம் சுவர்க்கமேத ஒவ்வொரு வர்க்கத்திலையும் ஏழு பேருக்கு லைசன்ஸ். தாய் வகையிலே ஏழு பேரு, தந்தை வழியிலே ஏழு பேரு, தன் வழியில ஏழு, 21 பேருக்கு ஒரு பூஷக்காரனால லைசன்ஸ் ஆச்சு உள்ள விட்டு போகும். அது வந்து இந்த டிக்கெட் இல்லாம அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களுடைய தாய் தந்தை பிரிபாஸ் பிரிபாஸ் போற மாதிரி ஒரு பூஜை செய்கின்றவருடைய தந்தையினுடைய சுற்றத்தார் ஏழு பேரு, தாயினுடைய முன்னோர்கள் ஏழு பேரு, தன்னுடைய வெப்ப ஏழு, ஆக 21. அது மூவேல் சுற்றம் உறவு மறைகளை ஆளாமையுள்ள அரசியை போற்றுன்னு திருவாங்கலத்துல போற்றி திருவள்ள சொல்லுவார் மாணிக்க வாசு. அது எல்லாமே பம்பன பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்த்தமருந்து என்பதும் திருவாசகம். அதனால ஒரு பூஷை ஒருவன் செய்தான் என்றால் அவனை சேர்ந்த சுற்றத்தார்களுக்கெல்லாம் சிவலோகம் கிடைக்கும்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம போய் பார்த்த ஒரு பாடுதான் அந்த உண்மை தெரியும். இப்ப இங்க இருந்து நூல பார்த்துட்டு இருக்கோம், வெளியிட்டு இருக்கோம், அங்க போய் பார்த்தோம்னா தெரியும், போய் பார்த்தா தெரியும் யாராவது வந்திருக்கா நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா. அதனாலே துன்முகற்கரியே அற்புத உலகம் தன்னை தாமடைந்திருப்பதா சுற்பணி செய்தார்தான் புருஷன் முடியினாரு. அர்ச்சனை பூஷதி என்பது சிவனை அர்ச்சிப்பது, சிவனை பூஜை செய்வதுதான் பூஷதி. எல்லா நூல்லையும் ரொம்ப பிரபலமா சொல்லும், சிவ பூஜைக்கு மேல ஒன்றும் கிடையாது என்று சொல்லுகிறது. அது எல்லா தேவர்களும் சிவனைத்தான் பூஷை பண்ணுகிறார்கள், சிவன் தான் ஒருவரையும் பூஷை பண்ண மாட்டார். எல்லா தேவர்களும் சிவனை பூஷை பண்ணுவார்கள், சிவன் ஒருவரையும் பூஷை பண்ண மாட்டார். அதனால அப்படிப்பட்ட அந்த பூஜை மனிதர்கள் செய்யறது புடைப்பு வச்சிருக்குதுன்னா அந்த ஜென்மம் உயர்ந்த ஜென்மனால ஜென்மம். அல்லாதவங்க வேற என்ன பண்ணுவான், உண்ணுவான், உறங்குவான், சேர்த்து வைப்பான், அதெல்லாம் விட்டுதான் அப்புறம் போயிடுவான் உடம்பு தான். அதனால பூஷை பண்றதுதான் இந்த பறவைக்கு மிச்சம் ஆதாயம், இந்த பறவைக்கு லாபம் எது என்று கேட்டால் சிவ பூஷை. பூஷை பண்ணான காலத்தை ஓட்டுறான்னா ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால அந்த பூஷைக்கு உபயோகமான மரம் செடி கொடி இருக்குதுவார், பூ கொடுக்கிற மரம் செடி கொடி, மரம் செடி கொடி. பூஷைக்கு முக்கியமான பொருள் எதுன்னா புஷ்பம் தான், பத்திரம். பத்திரம்னா இலைகள், புஷ்பம் புல்லு, புல்லுன்னா அருகம் புல்லு, வில்வத்தலை, மற்ற புஷ்பங்கள். அந்த பத்திர புஷ்பங்கள் கொடுக்கிற செடி கொடிகள் இருக்குது, அந்த செடி கொடிகள் ஓரறிவு உடையது, தாவரம் ஓரறிவு உடையது. அந்த ஓரறிவு உடையதா இருக்கிற அந்த பூச்செடிகளுக்கும் சிவலோகம் தான். அது மறுபடியும் அது வந்து பரப்படுத்துறது இல்லையா. வந்து அர்ச்சனைக்கு உபயோகங்கள் ஆகிய தருக்களாகி கற்பூர சிவலோகத்தை கலப்பதே சின்னம் கண்டோம். அந்த செடி மரஞ்செடியோடு கூட சிவலோகத்துக்கு போகும், அப்படின்னா அந்த பூஷை எப்படிப்பட்டதா இருக்கும்? அதனால ஜோஷம் அவ்வளவு உயர்ந்தது, அதுல சந்தேகமே கிடையாது. எல்லாம் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டான், பரமாவாயிருக்கிறான், விஷ்ணுவாயிருக்கிறான், இந்திரன் ஆயிருக்கிறான், சந்திரன் ஆயிருக்கிறான். அதற்கு மேலே அற்புதன் பூஜகன்னு அருவினை அருவர் என்பார். கற்பரன் பூஜை கண்டோர் சிவபுரன் அதனை சேர்வார். கற்பரன் ஆகிய சிவபெருமானுடைய பூஜையை அன்பினாலே கண்டவர்கள் சிவலோகத்துக்கு போவார். கண்டவர்கள் பூஜை பண்ணிட்டு போது தரிசனம் பண்றாங்கல்ல, அவர்கள் சிவலோகத்துக்கு போவார். அதற்கு மேல கேட்டுள்ளார் மகள சொல்வார். இந்த சிவபூசையை பத்தி விருப்பமாக கேட்கிறது, சிவபூசையை பத்தி சிவபூசையுடைய பெருமையை கேட்கறது, சிவபூசை அவங்க செய்யறாங்க அப்படின்னு அந்த வாக்கியத்தை காதல கேட்கறது. இப்படி சிவபூசேன்னு கேட்கறவனுக்கு சிவலோகம், சிவபூசேன்னு காதல ஒருத்தர் விழுந்துச்சுன்னா அவனுக்கு சிவலோகம். கேட்டுள்ளார் மகளை சொல்லுவார், மகளை சொல்லுவார்னா ஐயா பூஷவர்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சவா, உங்களை பார்த்ததே உங்களுக்கு புண்ணியம் அப்படின்னு அவர் மன மகிழும் முடியா சொல்றவங்க சொல்லுவோம். இப்ப பூஜை பண்ணாம இருந்துகிட்டு சந்தோஷம், நீங்க பூஜை பண்றது பேரு நான் ரொம்ப சந்தோஷத்தடையும். மார்க்கண்டேய புராணம், மார்க்கண்டேய புராணத்துல கந்த புராணத்துல அந்த காலன் வந்து சொல்றான், சூழன் வந்து பயந்து ஓடிக்கிட்டேன் பக்கத்திலே வரான். காலன் வந்து சொல்றான், நீங்க பூஷம் பண்றத அங்க வந்து எல்லாரும் சொல்றாங்க, நீங்க இந்த மாதிரி சிவபெருமான இப்படி பக்தியோடு பூஷம் பண்றீங்களா, இத வந்து எங்க தலைவர்கிட்ட சொல்றாங்க. எங்க தலைவர் யாரு? நிஜமதர்மன். அவர்கிட்ட வந்து எல்லாரும் இங்க இருந்து வர்ற ஆளுங்க எல்லாம் சொல்றாரு, இந்த மாதிரி பிரமாதமா பூஷம் பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்க்கண்டேன்னு ஒருத்தன் சொல்றாங்க. அதனால உங்களை பார்க்கணும்னு எங்க தலைவருக்கு ரொம்ப ஆசை. நீங்க பூஷை பண்றீங்களா, அதனால பூஷை பண்றவன தர்சனம் பண்ணணும், அது அதுக்காக நீங்க வரணும் அப்படின்னு. பூஷை பண்றவளை பார்க்கறது புண்ணியம்னு சொல்லி எங்க தலைவர் ரொம்ப விரும்புறாரு, உங்களை பார்க்கணும்னு சொல்லி அப்படின்னு. அதனால அந்த பூஷைங்கிறது அது நூல்களை ரொம்ப பெருசா சொல்லுதுப்பா, சாதாரணமா சொல்லல, எல்லாருமே அது தள்ளு. இந்த திருவிழா புராணத்துல விஜயவாதி வந்த உலகத்துல குடங்கை நீரும் பச்சிலையும், ஒரு கை தண்ணீர் ஒரு பச்சடைய போடுதா, அவனுக்கு பிரம பதவியை கொடுக்கிறாரா விஷ்ணு பதவியை கொடுக்கிறான். இந்த தண்ணீர் இந்த இலை அவனுக்கு கிடைக்காது, அப்படிதான் படைச்சு வச்சிருக்காரு. குடங்கை நீரும் பச்சிலையும் இருவார்க்கு எமையார் குஞ்சரம், குஞ்சரம் தேவலோக பதவி, படங்கொள்வாயும் பூவனையும் தருவாய் மதுரை பரவேற்று என்பது திருமலை. உபகாரங்கள் விளைத்துள்ளார் அந்த பூஷைக்கு வேண்டிய உதவி செய்து கொடுக்கிறவங்க, சந்தனத்தை கொடுக்கறது, தண்ணி எடுத்து கொடுக்கறது, பூ கொடுக்கறது, பாத்திரம் சுத்தம் பண்ணி கொடுக்கறது, இடத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கறது, அது மாதிரி அது மாதிரி அந்த பூஷைக்கு தூண்டு செய்யும். அவர்களுக்கு கஷாயமா சிவலோகம் உண்டு. இவர் மெய்ய நாட்டு விழாறு பறக்கி இவர்கள் சிவலோகத்து போவார்கள். இந்த லோகத்துல அப்படி பறந்தார்களே ஆனால் மறுபடி அவர்களுக்கு பிறப்பு வந்ததுன்னா மண் நாயகராவர், இந்த மண்ணுக்கு நாயகராவார்கள், இந்த மண்ணுக்கு முதலமைச்சரா வருவாங்களாம், இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார்களாம். நாயகராவை தேர்த்து விழாறு சிவதர்மங்கள் வாதனை கழுதாரு, மறுபடியும் அவர்கள் சிவபுண்ணியத்தை செய்து சிவலோகத்துக்கு போவார்கள் என்று சொல்லுகிறார். இதே கருத்தை அந்த திருத்தணிக புராணத்துல சொல்றார். தச்சிய பொண்ணியம் திருத்தணிக புராணத்துல ஈட்டும் பூஷணை செய்த அன்பர் சொன்னதை அவர் சொல்றார். ஈட்டும் பூஷணை செய்த அன்பர்தம் மூவர், ஈட்டும் பூஷணை செய்த அன்பர்தம் மூவர் சுற்றம் ஏவல் செய்தவரும் கேட்டவர் மகிழ்வோர் வேட்டவர் முகமன் கிடந்தவர் கண்டவர் இவரும் பாட்டடி மூசும் மலர் முதலளித்த பாதகம் முதலிய உயிரும் சேத்தொழியை தலைக்கும் சிவபுரம் வாழ்ந்து பரந்துரி செல்வராய் உள்ளவர். இதையே திருத்தணிய புராணத்தில் சொல்றார் கட்சி. அதனால சிவபூஜை என்பது அவ்வளவு உயர்ந்தது, அதுக்கு மேல பூஜையே கிடையாது, சிவபூஜைக்கு மேல பூஜையே கிடையாது. அதனால சிவபூஜை செய்யணும், செய்யறவங்களுக்கு உதவி செய்யணும், சிவபூஜை கண்ணால் தரிசிக்கணும், அதுக்கு வேண்டிய ஒரு ஆதரவு தரவணும், அதுல அதை விரும்ப வேணும், அப்படி இருக்கிறவாளுக்கும் சொல்லணும். அதுக்கு மேல ஒரு தர்மம் சொல்றாரு. அது எப்படி தர்மம்னா, தனக்கு ஒருத்தன் துன்பம் தந்தாலும் கூட அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கிற தர்மம்னு ஒரு வாக்கியம் போட்டார். ஏன்னா இந்த மாதிரி சிவநெறியில இருக்கிறவனுக்கு மற்ற கெட்ட குணங்கள் வரப்படாது என்பதற்காக இதை போடுறாரு. சிவபூஷை செய்கின்றவனுக்கு, சன்மார்க்கையில் இருக்கிறவனுக்கு தீய குணங்கள் வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது, ஒருத்தருக்கு தீங்கு செய்யப்படாது, யாருக்கோ தீங்கு செய்யப்படாது. அதுக்காக இந்த வாக்கியத்தை போடுறாரு. இந்த பாட்டுல தனக்கு அதாவது கெடுதல் பண்ணினவனுக்கும், கெடுதல் பண்ணினவனுக்கும், கெடுதல் பண்ணாமல் இருக்கிறது தர்மம். கெடுதல் பண்ணினவனுக்கும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நல்ல எஞ்சியில் விடல் இருக்கிறார் அல்லவா, அதுபோல கெடுதல் பண்ணினவனுக்கும் கெடுதல் பண்ணாமல் இருப்பது உயர்ந்த தர்மம்னு சொல்லி அதுக்கு மேல சிவ தர்மத்தை உசிட்டம் உணர்த்துகின்றார். சிப்பிய உப்பிலாத சிவ தர்மங்கள் தம்மை. தர்மம் என்பது பொதுவான வாக்கியம், தர்மம் என்பது பொதுவான வாக்கியம். அது பல வகையா தர்மங்கள் பல வகையாக இருக்கிறது. பல பேருக்கு தர்மங்களை செய்யறது, பத்தி உள்ளவனுக்கும் பத்தி இல்லாதவனுக்கும், ஊனமுற்றவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு, பிச்சைக்காரர்களுக்கு, எத்தனையோ வகையா தர்மங்கள் இருக்கிறது அல்லவா. இத்தனை தர்மங்களிலும் சிவ தர்மம் உயர்ந்தது. சிவ தர்மம் என்றால் சிவாலயத்துக்கும் சிவனடியாரனுக்கும் சிவபூசிக்கும் செய்கின்ற செயல்கள் சிவ தர்மம். சிவபுராணம் கேட்பதிலிருந்து இதெல்லாம் சிவ தர்மங்கள். இது ஒப்பில்லாததுங்கிறார். இந்த தர்மத்துக்கு வேற தர்மங்கள் சமானமாகாது. செப்பிய ஒப்பில்லாத சிவ தர்மங்கள் நம்மை தப்பர நினைப்போம் யாரும் சந்திகள் ஓரும் யாரும் இப்படி எண்ணுவாரும் நீட்டிய வினைகளோட்டி ஒப்பிலாமை ஆழ்வாரன் புறத்தினி உறைவரந்து. அதனால இப்படி சிவ தர்மம் உயர்ந்தது என்று எண்ணுகின்றவர்கள் செய்கின்றவர்கள் முன்ன செய்த வினைகளை எல்லாம் ஓட்டி விட்டு சிவபெருமானுடைய சிவபுரத்தில் ஊன்றி சிவபுரத்தில் சென்று இருப்பார்கள். வேதத்துள்ளும் மிகச் சிவ தர்மமே சிறப்பு உணர்த்துகின்றார். வேதத்துலதான் பல தர்மங்களை பத்தி சொல்லியிருக்கு. வேதத்துல தர்மம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம திருநீலாச்சனாயனார் புராணத்துல, பெரிய புராணத்துல வேத உள்ளுரையாவன, வேதத்துல ரகசியமாக சொல்லப்பட்டது. உள்ளுரைனா ரகசியம். வேத உள்ளுரையாவன விரிவுணல் வீணின் ஆதர் தம்மையும், விரிவுணல் வீணின் ஆதர் தம்மையும் சொல்லுவன் ஆதர் தம்மை. அவர் அடியாரையும் நயந்து பாதம் அச்சனை செய்வனும் பணிவனும் என்று காதலால் அவை இரண்டுமே செய்வது துடையார் என்பது பெரிய புராணம். அதனால இடத்துல ரகசியமாக சொல்லப்பட்ட தர்மம் எது வந்து கேட்டால், சிவபெருமானையும் சிவனடியார்களையும் பணிவதும் அவர்கள் திருவடி அர்ச்சனை பண்ணுவதுமே உயர்ந்தது என்று சொல்லி தெரிந்து அதையே செய்கிறாரா அந்த திருநெல்வேலக்கனாயார். அதனால இப்படி வேதத்திலே ஒப்பிலி அனாதிமுத்தன் ஓதிய வேதத்துள்ளும் செப்பிய சிவதன்மங்கள் சிறந்த நேரியவே. தேரும் தப்பிலா பலத்தினால தடவரை நகர சார்ந்தோர் வைப்பன இவற்றை புகழ் மகற்பல வாஞ்சையாலே. அதனாலே உயர்வோர்கள் இந்த சிவ தர்மத்தையே மிக பெரிதாக எண்ணி அதையே செய்வார். அதிக பலம் தருகின்ற காரணத்தினாலே, அதிக பலம் தருகின்ற காரணத்தினாலே அது மகாமேருவை பூண்டிருப்பது அந்த சிவ தர்மம். அதையே சார்ந்தோர்கள் செய்வார்கள், இதையே கை கொள்வார்கள் என்கிறார். இப்படி சொல்லி இந்த பரம தர்மாதிகளை முடிக்கிறார். இந்த பரம திருமாதிகளை ஒவ்வொரு இயலையும் முடிக்கும் போது முருகனுக்கு ஒரு தோற்றம் சொல்லுவாரு, சுவாமிக்கு சிவபெருமானுக்கு தோற்றம் சொல்லுவாரு. இப்படி சொன்ன முருகன் சொன்ன அதுக்கு சொன்ன சொன்னான்னு பாட்டு. அது எப்படி சொல்லுவாருன்னா, என்று வர மானதனும் ஆதிகளை சேர்த்தான், என்று வர மானதனும் ஆதிகளை சேர்த்தான் பரம தர்மாதிய பரம தர்மத்தை இப்படி சொன்னான். குன்றவர் மடக்கொடி தனக்கல் கொடுத்தான், குன்றவர் மடக்கொடி ஆகிய கொடுத்தவன் வென்று புலன் ஐந்தனையும் வெய்யவன நைய நின்ற முனி அன்றுணர நிற்குணன். புலன் ஐந்து ஐந்தையும் வென்று என நெய்யும்படியாக செய்தவனாகிய அகத்தியனுக்கு இப்படி சொன்னான். ஐந்து புலன்களையும் வென்று வென நெய்யும்படியாக செய்தவனாகிய அகத்தியன் சுவாமிக்கு தோட்டம் சொல்றாரு. அது மடக்கன் நல்ல பாட்டு. ஆணிட ஐந்தினை ஆடினே அம்பர மந்தினும் ஆடினே காணிட வேடனும் ஆனவனே காசியன் மாநகர் ஆனவனே வானிட முப்புற மாற்றினே வாசிட மேல்வது மாற்றினே யானனு மாசும் இல்லாதவனே ஏனைய மாசும் இல்லாதவனே என்பது அந்த பாட்டு. அதெல்லாம் நிறைய கருத்துக்களை உடையது. ஆகையினால இப்படி பரம தர்மாதிகள் என்பது 52 பாடலோட முடிகிறது. அதற்கு மேல ஒருவர் சிவஞான தானவியர், சிவஞான தானவியர் இது இரண்டாவது சிவதர்மோத்திரத்துல இரண்டாவது. மேல் இவ்வோத்து என்ன பெயர் கோயிலும் நிறுத்த முறையானே சிவதர்ம முதலியவற்றை மேலே யோத்தியும் கூடி அச்சிவதர்மத்தை உணர்த்து விற்கும் சிவ தர்மத்தை உணர்த்து விற்கும் சிவஞான தானாதியை கூறுகையானே சிவதான சிவஞான தானாதியர் என்னும் பெயர். முதல்ல சிவதர்மத்தை பற்றி சொன்னார் அல்லவா, சிவதர்மத்தை பற்றி சொல்லி சொல்லவா, சிவதர்மம் என்பது சிவபூஷை சிவனடியார் பூஷை சிவாலய தர்சனம் முதலான சிவதர்மங்களை பற்றி சொன்னார். அடுத்த சிவஞான தானவையர் சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார் என்றால், சிவஞான தானவையர் ஏன் சொல்லுகிறார் என்றால், சிவ தர்மத்தை சொல்லுவது எது என்று கேட்டால் சிவநூல். சிவ தர்மத்தை சொல்லுவது அப்ப சிவ தர்மத்துக்கு மூலமாக இருப்பது எது என்று கேட்டால் சிவநூல். அந்த அப்படி சிவநூல்களை தயார் செய்வதும் சிவநூல்களை பாதுகாப்பதும் சிவநூல்களை ஓதுவதும் சிவநூல்களை கேட்பதும் சிவநூல்களை பூஜிப்பதும் சிவஞானதான். சிவநூல்களை ஓதுவது, சிவநூல்களை கேட்பது, சிவநூல்களை பூஷிப்பது, சிவநூல்களை தானம் செய்வது, இப்படிப்பட்ட இந்த சிவநூல்கள் சம்பந்தமாக செய்யறதுக்கு சிவஞான தானம். தானம் என்பது உயர்ந்த தானம் என்று சொல்லுவது அன்னதானம் என்று எல்லா இடங்களும் எழுதியிருக்கிறோம். அன்னதானம்னா சோத்த தவிர வேறு தெரியாமையினாலே, அன்னத்தை தவிர வேறு தெரியாமையினாலே அன்னதானம் உயர்ந்தது. தானங்களில் உயர்ந்தது பிரயோஜனம் கிடைக்கும், உயிருக்கு பிரயோஜனம் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால வந்து இந்த ஞானதானம் சிவஞானதானம் தெரியாதபடியினால அதை உயர்ந்தது, தெரியாமையினாலே இதை உயர்ந்தது. உயர்ந்ததுவத்தை மேலையோத்தினுள் கூறி முதல் ஏரிலே கூறி அச்சிவதர்மத்தை உணர்த்தி நிற்கும் சிவஞான தானாதியை கூறுகையானே சிவஞான தானாதி எனும் பெயர். அதனாலே தானங்களிலே மிகச் சிறந்தது எது என்று கேட்டால் சிவஞான தானம். ஞான தானம் சொல்லு, சுருக்கமா சொன்ன ஞான தான், ஞானத்தை தானம் செய்யும். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா, நல்லா தெரியறதுக்காக இப்ப ஞான தானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஞான தானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், ஞான தானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இதனால என்ன கிடைக்கும்தான் ஞானம் கிடைக்கும். அதனால இது உயர்ந்த தானம். சிவநூல்கள் தான் எல்லா வகையான சிவ புண்ணியங்களுக்கும் மூலமாக இருப்பது. சிவநூல்கள் இருந்துதானே இதெல்லாம் தெரிஞ்சப்ப நமக்கு சாமியை கும்பிடணும், திருமதி பூஜை பூஜை கொடுத்தோம், இத்தனை புண்ணியங்கள் எல்லாம் எதுல இருந்து வருது? நூலில் இருந்து. அதனாலதான் சிவஞான தானாதியர் என்னும் பெயர். அச்சிவஞானம், அச்சிவஞானம் பரஞானம் எனவும் அபரஞானம் எனவும் இருவிதமாம். சிவஞானம் பரஞானம் அபரஞானம் என இருவிதமாம். இதனுள் பரஞானமாவது சிவனோடு இரண்டற்று அபயரூபமாக இருக்கும். பரஞானம் என்று சொன்னால் பரவரைகளிலே தவத்தினாலே சிவநூலை கேட்டு வந்த படித்து ஓதி வந்த அபரஞானத்தினாலே இப்படி பரவகையாக சிவபுண்ணியங்கள் சேர்ந்து அந்த சிவபுண்ணியத்தினாலே சிவனோடு அற்புதமாக கலந்து சிவனுடைய திருவருளை பெற்று இருக்கின்ற ஒரு நிலைக்கு பரஞானம். இப்ப ஞான சம்பந்தர் பத்தமையான பரஞானம் பரஞானம் மேலான ஞானம், மேலான பர என்றால் இந்த ரெண்டு எழுத்துக்கு மேலான ஞானம், உயர்ந்த ஞானம். சரி, அந்த ஞானத்தை தெரிவிக்கின்ற நூல் இருக்குவாரு. பரஞானத்தை எதன் மூலமாக தெரிந்து அதை கடைபிடித்தோம் என்று கேட்டால், இப்படி சிவாக வேத சிவாக மதுமுறைகள் சாத்திர சோத்திர சிவபுராணங்கள் மூலமாக கற்று கேட்டு அதன்படி செய்து அதன் மூலமாக வந்ததுதான் பரஞ்சாம். அதனாலே இந்த சிவ நூல்களை கற்பதாலையும் கேட்பதாலையும் வருகின்ற ஞானத்துக்கு அபரஞானம். அது பரஞானம், இது அபரஞானம்னா கீழான ஞானம், பரஞானம்னா மேலான ஞானம். ஆனா அபரஞானத்தினால்தான் பரஞானம் கிடைக்கும். பரஞானம் வந்துட்டு அபரஞானம் வேண்டியது. இதனால் பரஞானமாவது சிவனோடு இரண்டற்று அபேதமாய் இருப்பது, அபரஞானமாவது காவி முதலிய திவ்ய ஆகமங்கள் என்று அறிகள். இத்தடை செய்யுள் என்னுதலிற்றோவனின் ஈதர் இயற்கை கூறுவாம் என்று ஆசிரியர் கருதியவாறு உணர்த்துவன் முதலிற்று. இது அரிய ஞானத்தை ஐயமும் ஐயரும் பிரிய வேறொளியாகிய பெற்றியை பருவமுற்றவர் பால் உபதேசிகன் உருகி ஓர உரைப்பதும் ஒருவர். அரிய ஞானத்தை, ஞானம் என்பது மிக அரியது, ஞானம் என்பது சிவஞானம் என்பது இதெல்லாம் மிக அரியதாக இருப்பது, உயர்ந்ததாக இருப்பது, அரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஞானத்தை ஐயம் மையலும் அகலும்படி, ஐயம் சந்தேகமும் மயக்கமும் தீரும்படியாக ஒளி பொருந்தியதாய் இருக்கின்ற தன்மையுடையதை பருவமுற்றவர் பாகுபதேசிகள். அப்படிப்பட்ட ஞானத்தை நல்ல பக்குவ ஆன்மாக்களுக்கு அதை பிரியமாக கேட்பவன், அதை லட்சியமாக கொள்ளுவன், அதன்படி நடப்பவன், ஆசிரியரை மதிப்பவன், சிவதர்மத்தில் விருப்பமுடையவன், சிவனுடைய அருளை பெறுவன் என்கின்ற அக்கறையுள்ளவன், தீய குணங்களை எல்லாம் நீக்கியவனுமாய் இருக்கிற பக்குவம் உள்ளவன். அப்படிப்பட்ட பக்குவனுக்கு உபதேசிகனாகிய ஆச்சாரியன் உபதேசிக்கிற முறையை சொல்லுவான். உபதேசிக முழுகி ஓர உழைப்பதும் போதுவான். அதற்கு மேலே அகத்தியர சுதாரிப்பா இருக்கு சொல்றாரு. சுதாரிப்பான நல்ல ஞாபகமா ஒரே கருத்தா சிந்தனை செய்துகள் அப்படின்னு குருவாச்சா முருகன் குருவாச்சா திரு சிசியராஜா அவரை தயார் கவனம் வேற பக்கத்தில் இல்லாம ரொம்ப ஞாபகமா நினைப்பு முக்கியமான விஷயங்கள் எல்லாம் ஞாபகம். சிந்தை செய்க அகத்தியர், சிந்தை செய்க அகத்தியர். தீவிரை பந்தமும் பசுபாகமும் மாயை மாயையும் மந்த மாயையின் ஆக்கிய வாக்கையும் நைந்து போக நல்லாருக்கு நடக்கிறோம். அதனாலே பக்குவான்மாக்களுக்கு சஞ்சித ஆகாமியமான கண்ணுபேதமும் பசுத்துவம் என்னும் பெயரினுடைய ஆணவ பந்தமும் மாயாபந்தமும் மாயையினால் உண்டாகி தேகாதி பந்தமும் விடும்படி நீ சிந்தை செய், நீ நினைப்பாயாளுங்கிறார். அகத்தியர், அகத்தியர், அகத்தியர் தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர். அகத்தியர் முனிவர்களே மிக முக்கியமான ஆச்சாரியர், நம்மளே நிறைய யோசிச்சிருக்கிறாரு. நேராஜர் ஒரு வார்த்தை உபதேசம் பெற்று முருகனத்தை உபதேசம் பெற்று அந்த உபதேசத்தை நமக்கு தந்திருக்கார், தமிழாக தந்திருக்கிறாரு. அதுக்கு மற்றிருக்கிறார். அகத்தியர் மிகப்பெரிய ரிஷிகளிலே மிகப்பெரிய. விதவனப்படும் தாதுவின் வித்தையும் உதயமும் உயிராகிய மரிதனுக்கு உருவம் அது பக்குவர் மரிதனுக்கு விளக்கன வாய்த்தது. ஞானம் என்பது விதக்கு ஞானே என்னும் வடமொழி தாதுவை தோற்றியும் ஞான பிரகாசம். அது வித்து வித்து வித விதக்கு என்கின்ற சொல்லிலிருந்து வந்தது அந்த ஞானம் என்கின்ற வாக்கியம். அந்த ஞானமானது ஆன்மாக்களுக்கு உயிர் போன்றிருக்கும், சிவனுக்கு திருமேனியாக இருக்கும். அந்த ஞானமானது பரிவாகத்துடைய ஆன்மாக்கள் சுத்திக்கு தீபம் போல பிரகாசிக்கும் தன்மையுடையது. ஞானம் என்பது இப்ப எல்லாருக்கும் இருக்குது ஞானம், யாருக்கும் ஞானம் இல்லாதவங்க இல்லை. ஞானம் இருக்குது, பலருக்கு ஞானம் வந்து மறைந்து இருக்கிறது. பக்குவம் உள்ளவர்கள் தவம் உடையவர்களுக்கு வெளிப்பட்டு தோன்றும். அதனாலே பருவமுற்றிய பாவகம் உருகி ஓதுவர் ஓதரும் உண்மை. ஆச்சாரியன் சீடனுக்கு பக்குவம் இருக்குதான்னு பார்த்து அவனுக்கு நல்ல பக்குவம் பருவான், இதை வந்து சொன்னா அவன் ஏற்றுக்கொள்ளுவான், அதுல பிரியப்படுவான், இதன்படி நடப்பான், இதை கடைபிடிப்பான் என்கின்ற ஒரு நிலை தெரிஞ்சதுன்னா அவனுக்கு நீ உருக்கத்தோடு இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணுகிறார். மறைவிவாய்வது வாடையின் வல்லவருக்கு அரியவாதிய தானும் மறைவே. அதனாலே அந்த சீடனுக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையிலேயே அவனுக்கு அதனால உபதேசத்துக்கு கொண்டுகிறார். தமிழ் தெரிஞ்சுனா தமிழ்ல ஒண்ணு, வடமொழி தெரிஞ்சுன்னா வடமொழியில ஒண்ணு. அதனால எந்த பாதையில அவனுக்கு பாண்டித்யம் இருக்குதோ, பழக்கம் அதிகமா இருக்கோ, அதுல பண்ணணும்னு சொல்றாரு. அப்படின்னா ஆச்சாரியம் எப்படி இது பண்ணு? அவன் எல்லா மொழியும் தெரிஞ்சவனா இருக்கும். வடமொழியில வர்ற மாணவனும் இருப்பான், தென் மொழியில தெரிஞ்ச மாணவனும் இருப்பான். அதனால யாருக்கு எந்த மொழியில சொல்லவும்னா அந்த மொழியில சொல்லவும். உப்பிரா ஒருவன் சிவன் ஊதிய உப்பிரா உரை தன்னை. சிவன் உருவனுக்கு தான் உப்பு கிடையாது, உப்பு கிடையாது, உப்பு சமானம் கிடையாது. அப்படிப்பட்ட சிவன் உரைத்த உரை உப்பில்லாது. உப்பில்லாது சிவன் உரைத்த உரையானது நூலானது உப்பு இல்லாது. அவன் எப்படி உப்பில்லாமல் இருக்கிறானோ அதே போல அவன் அருளிய வேத சிவாகவங்களுக்கு சமானமாக நூல் இல்லை. உரைத்தல துப்பிலா உணர்வாக்கீடும் உத்தமன் உப்பிலாரனே என ஒருகிறேன். அந்த வேத சிவாகமங்களாகிய நூல்களை உரைக்கின்ற ஆசிரியன் இருக்கிறான், உணர்த்துகின்ற ஆசிரியன் அவனும் ஒப்பில்லாதவன். சிவன் ஒப்பில்லாதவன், அவனுக்கு செய்த நூல் ஒப்பில்லாதது, அதை உணர்த்துகின்ற ஆசிரியனும் ஒப்பில்லாதவன். அவரை சிவனாகவே பாவனம் பண்ணும் அப்படின்னு ஒப்பிலா அரணே என ஓதல். அதுக்கு மேல பக்குவனுக்கு அபக்குவனுக்கும் ஞான நூல் உணர்த்திய ஆசிரியர் அடையும் பலம் கொடுத்துருந்தார். பக்குவம் உள்ளவனுக்கும் பக்குவம் இல்லாதவனுக்கும் ஆசிரியர் உபதேசம் பண்ணுகிறார்னு வச்சுருவாங்க. பக்குவம் உள்ளவனுக்கு உபதேசம் பண்ணினா என்ன பலன் கிடைக்கும்? பக்குவம் இல்லாதவனுக்கு, பக்குவம் இல்லாதவன் சொன்னால் அந்த நூலிலே நல்ல உண்மையான உள்ளன் இந்த விஷயத்திலே உள்ளன் அதை கடைபிடிக்குவோன் என்கின்ற ஆவல், அதற்கு மேல திருட்டல் வீடு வீடு வரவனும் திருவுருளை அடையவனு என்கின்ற அக்கறை, தீய குணங்கள் இல்லாத, இது முக்கியமான பக்குவத்துக்கு அடையாளம். பக்குவத்துக்கு அடையாளம் ஒரு பொருளை பற்றிய அருமை தெரியாத இடத்துல அந்த பொருளை தரக்கூடாது. ஒரு பொருளுடைய அருமை தெரியாதவனுக்கு அந்த பொருளை கொடுக்கக்கூடாது. மாணிக்க வாசகர் சொல்றாரு, நீ திருவருளை எனக்கு கொடுத்த, நான் அதை புதுசாவே நினைக்கிறேன். அது எப்படி ஆச்சுன்னா, சின்ன பிள்ளை கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தது போலாச்சு. சின்ன பிள்ளை கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தா அதுக்கு அருமை தெரியுமா? தெரியாது அல்லவா? அது போல நான் நினைச்சிருப்பேன் சாமி. அதனால எந்த பொருளுடைய அருமையும் தெரிந்த இடத்துல அந்த பொருளை தரவு இல்லை, ஆனா கொடுத்தவனுக்கு தெரிஞ்சிடும். அதுதான் இந்த பாட்டது. பதுவன் உற்றவன் பால் உபதேசிகள், ஞானத்தை விரும்புகின்றவன், ஞானத்தை ஞானத்துக்கு அந்நியமாயிருப்பதெல்லாம் விரும்பாதவன். ஞானத்தை விரும்புவன், ஞானத்துக்கு அந்நியமாக ஞானத்தை கெடுப்பதாக இருக்கின்ற குணங்கள் அத்தனையும் செயல்கள் அத்தனையும் விட்டவன் பக்குவம் உள்ளவன். இப்ப பயிருக்கு சத்து எது? கரை. நெல்லுக்கு பக புல்லு, நெல்லுக்கு பக புல்லு. அதுபோல கடைகளை நீக்கியவனாய், கலைகளை நீக்கியவனாய், தீய குணங்கள் எல்லாவற்றையும் விட்டவனாக, ஞானத்திலே விருப்பம் உள்ளவனாக. அது மாதிரி ஆள் கிடைக்கலாம், கொஞ்சம் கஷ்டம். அது மாதிரி ஆள் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே பார்த்தா பல பேருக்கு உபதேசம் பண்ண முடியாது, வீட்டை பண்ண முடியாது. அதனாலே அந்த பக்குவம் உள்ளவனுக்கு, ஞானத்திலே விருப்பம் உள்ளவனுக்கு, ஞானத்துக்கு அந்நியமாயி ஞானத்துக்கு விரோதமாக இருக்கின்ற செயல்களை எல்லாம் விட்டவனுக்கு உபதேசத்தை அப்படி பண்ணீங்கன்னா உனக்கு சௌரமானுக்குள்ள எட்டு குணங்களும் உனக்கு கிடைக்கும். ஆசிரியருக்கு சொல்றாரு, சௌரமான போல நீ எட்டு குணங்களையும் அது சொல்றாரு. பருவமுற்றவர் பால் உபதேசிகள் பரமனுக்குள்ள எண் குணம் பத்துவார். பருவ அற்றவர் பால் உபதேசம், அதே வார்த்தை உற்றவர் அற்றவர், பருவம் அற்றவர். பருவம் அற்றவர்னா பக்குவம் இல்லாத, என்னதான் கேட்டாலும் கொண்டாடி உள்ளது அது பணங்காது, அதை விடாம அயாள் தீய பழக்கங்களை விடாம, தீய வார்த்தைகளை விடாம, கஞ்சத்தனத்தையும் விடாம அப்படி. இப்ப சைவ நெறிக்கே வந்துட்டா என்னமா இருக்கணும்னா, முன்ன என்ன என்ன தீய பழக்கம் இருந்ததோ அதெல்லாம் விட்டு வரும். அதே விட்டு வரும், பழக்கம் தவிர பழகு வரும். பழக்கம் தவிர உங்களுக்கு அந்த திரும்ப தெரியுமா, பழக்கம் தவிர பழகு வரும், பழக்கம் தவிர பழகு. கடிவிகரணங்கள் எல்லாம் முன்ன தீய செயல்களிலே பழகி கொண்டு வரும். அந்த பழக்கம் தகுதும்படியாக இப்ப நன்னறியிலே பழகுவது, மறுபடியும் உழப்பப்படாது. இப்படியே சொல்ற பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பதை உந்தியவர ஒரு பொருளாலே என்று உந்தியவர என்று திரும்ப முடியாது. அதனாலே பக்குவம் என்று சொன்னால், முன்னே இருந்த மனவாக்கு காயங்களாலே தீய சம்பந்தமாக இருந்த செயல்கள் அத்தனையும் விட்டுவிடுது. அத்தனையும் அப்படி விட்டு விடாதவனுக்கு உபதேசம் பண்ணினானால் ஆசிரியன் நரகத்துக்கு போவான். உபதேசம் பண்ண ஆசிரியன் நரகத்துக்கு போவான். ரெண்டுக்கும் பலன் உண்டு. பருவம் உற்றவனுக்கு உபதேசம் பண்ணாலும் பலன் இருக்குது, அற்றவனுக்கு பண்ணினாலும் பலன். அதனால அற்றவனுக்கு பண்ணா கீழே போலாம், உற்றவனுக்கு பண்ணா மேலே போலாம். பருவம் உற்றவர் வாழ்வுபதேசிகள் பரமனுக்கு உணர் எண்குணம் பற்றுவான். பருவம் அற்றவர் வாழ்வுபதேசிகள் நரகிடைப்படுவான் நெடுநாடகம் என்பது. அதனால இப்படி சொல்லி அதுக்கு மேல அபக்குவர் இலக்கணத்தை மூன்று செய்யுளாக நடத்துகின்றார். அபக்குவர் என்பவர்களை பத்தி இதுல மூணு செய்யுள்ள சொல்றார். அப்படி அபக்குவர் யாராருன்னு சொல்றாரு, அபக்குவம் பக்குவம் இல்லாதவனுக்கு அபக்குவம் பேர். ஓதுவார்க்கு இடையூறு உரைப்பார். ஓதுவார்க்கு இடையூறு, ஓதுகிறவர்களுக்கு இடையூறு சொல்லுகிறவன், இடையூறு பண்ணுகிறவன், ஓதுவார்க்கு இடையூறு உரைப்பார். கூடவே இருப்பான், இடையூறும் பண்ணுவான். அப்படியாது கூடவே இருக்கிறது, இடையூறும் பண்றது. ஓதுவார்க்கு இடையூறு உரைப்பார், அவர் வாத பாடவர், வாக்கை மறப்பவர். அதனால ஓதுகின்ற ஆசிரியனுக்கு இடையூறு செய்கிறவன், அதற்கு மேலே ஒருவன் சொன்ன வார்த்தையை சொன்னான்னு சொல்லி கோல் சொல்கிறவன், இன்னொருவன் அப்படி சொன்னான் இப்படி சொன்னான் என்று இல்லாத ஒன்றை ரெண்டாக பெருக்கி கோல் சொல்கிறவன். வாக்கை மறப்பவன், சொந்த வாக்கியத்தை மறக்கிறவன். வேதமாதிய ஓதி விடுப்பவன், அதனால வேத முதலான நூல்களை ஓதி மறுபடி விட்டு விடுவன். அது முன்னாடி படிச்சிருந்தது, படிக்கிறது நேரமே விட்டுட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி விட்டவன், 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 கட்டவன், விட்டவன், கட்டவன். வேதம் ஓதி இருப்பவர், சாதியார் தனியார் என சாற்றுவார். அதனாலே அந்த நாற்குலத்து வந்து இலிகுலத்தார்னு சொல்லப்படுவோம். அதனால அந்த நான்குலத்தவர்களுக்கு தான் எல்லாம் ஓட தண்ணின் மிக்க நச்சாதியை தோன்று சத்த வருணத்துக்கு உயர்ந்த சாதியை பிறந்தவர்களும். அதனால இந்த சூத்திரம் வைசியனுக்கு, வைசியன் சத்திரியனுக்கு, சத்திரியன் பிராமணனுக்கு சொல்லப்படாதுன்னு உபதேசம். ஆனா ஞானோபதேசம் பண்ணலாம், ஞானோபதேசம் பண்ணலாம். தீட்சை பண்றது முறை தண்ணின் கீழ்பட்டவர் பிராமணன், மற்ற மூன்று வருணத்தார் செஞ்சலாம். சத்திரியன் மற்ற இரண்டு வருணத்தார் செஞ்சிக்கலாம், தன்னோடு மூன்று வருணத்தார். வைசியன் தன்னோடு இரண்டு வருணத்தாருக்கு சூத்திரம் சூத்திரம் செஞ்சிக்கலாம். தீட்சை முறை ஞானோபதேசம் சூத்திரன் பிராமணனு செய்யலாம், ஞானோபதேசம் சூத்திரன் பிராமணனு செய்யலாம், ஞானோபதேசம். இப்ப சிவாச்சாரியர் அந்த ஆய்வு செய்வது அருணதி சிவாச்சாரியர், மெய்கண்ட தேவர் சூத்திரர், அவர்கள் பிறக்க உள்ள வேற அது வேறு தாலியில சிவாச்சாரியர்
பயன்முறை
பற்றினார். அதனாலே அந்த நூலின் பயனை தரிக்க மாட்டாதார், அதனால் நூலினுடைய அருமையை அறியாதவர்களாயும் சொன்ன சொற்பினும் சோறு உரை சொல்லுவார். கேட்ட பொருளே மறுபடி திருப்பி குழப்பி உழப்பி அந்த குருவைய தடுமாற செய்து வாங்கிடுவோம். வடமொழிதமொழியாக இருவரை சந்த வேதங்களை அறியாதாரும் விந்தவாரிசத்தார் எதுவாயினர் அகங்காரத்தார தம்மை பெருமையாக எண்ணுவோம் மந்த புத்தியாய் உள்ளார் மன இந்த முறையில் சொல்லப்படுபவர் முதலாயினார் எல்லாம் அவக்குவரன நிந்தித்து அக்கடமே தள்ளப்படுவார், அக்கணமே தள்ளப்படுவார். அவக்குவருக்கு பொருள் முதலிய ஆசையினால் ஞான நூல் கூறியும் குற்றம் என்று உணர்த்துகிறார். அவக்குவர்களுக்கு பொருள் முதலியவற்றினாலே ஆசை வந்து அவக்குவனாக இருக்கிறவன், தகுதி இல்லாதவன், கடைபிடிக்காதவன், தீய பழக்க வழக்கம் உடையவன், கண்டு குடிச்சுட்டு இருக்கான் வச்சிருக்கோம் ஒப்பவன் ஒப்பிலி கற்பூரை பூதள பொருளை பொருள் என்று, பூதள பொருளை உலக பொருளை பொருளாக எண்ணி யாரவைப்படுவன் நரகத்து. இதை நீ புதுசா நினைச்சீங்கன்னா தகாதவனுக்கு உபதேசம் பண்ணீங்கன்னா நரகத்துல போய் வாதனை பண்ணுவிய அங்க இவன் வந்து காப்பாத்துவானா, இந்த பணம் வந்து காப்பாத்துவான், காப்பாத்தாது இல்ல பணம் அங்க வராது. தாதனுக்கு அவன் நிக்குறவா நிக்குறவாரணும் அந்த அறிவில்லாதவனுக்கு அங்க யாரு உறவும் பிறார், இங்கே நரகத்தில் பக்குவர்க்கு அதனை பூஜித்த போதகன் பெருமையை உணர்த்து கொண்டார். பக்குவர்க்கு அதனை பூஜித்த போதகன், பக்குவ நல்ல ஞானம் உள்ளவனுக்கு, அறிவு உள்ளவனுக்கு, ஆச்சாரம் உள்ளவனுக்கு, அன்பு உள்ளவனுக்கு, பக்குவனுக்கு உபதேசம். அதே ஆக்கை நோயென அஞ்சினருக்கு இது பக்குவத்தில் இது ஒரு முக்கியமான பக்குவம். அது எப்படி ஆக்கை நோய் என்று நினைக்கிறவன், இந்த உடம்பு ஒரு நோய், பிறவிக்கு பயந்தவன், பிறவிக்கு பயந்தவன். அற்புதன் வாக்கை ஓடு, அற்புதநாயகன் வாக்கியத்தை அவனுக்கு உபதேசம் பண்ணும். ஆக்கைய நோயின்னு நினைக்கிறவனும் மனிதிகள் மாதவ நோக்கம் ஒன்றுடைய நுண்மையன் வான்பினி போக்குவாரவ நன்றி புகியுள்ளார், போக்குவாரவ நன்றி புகியுள்ளார். பிணி என்று அஞ்சியம் அதிசயனான சிவனது வாக்கியத்தை மாணாக்கருக்கு, அதிசயனான சிவனது வாக்கியத்தை ஓடி அறிவினார்களுக்கு பிரியதவத்தினுடைய போதகாசிரியர் மூன்று கண்களையும் ஞான ஒளியினுடைய தட்சிணாமூர்த்தி அவனை என்று பூமியின் பிறவி பெரும்பினியை போக்குவோர் யார். அதனாலே இப்படி ஞானத்தை ஊதுகின்றவன் தட்சிணாமூர்த்தியே தான், ஞானத்தை ஊதுகிறவன் தட்சிணாமூர்த்தி, அவர்தான் ஞானத்தை ஊதுகிறது. அந்த ஞானாசிரியரிடத்துல சிவபெருமான் அதிர்ஷ்டித்து உள்ளே இருக்கிறார். சிவபெருமான் அதிர்ஷ்டித்து, அதிர்ஷ்டித்துன்னா அவனுக்கு உள்ளே தோன்றாமல் வெளியில் தோன்றாமல் உள்ளே இருந்து அவன் மூலமாக அவனுக்கு உபதேசம். அதை ஈசன் தான் இவனிடத்து எரிந்து சிவபெருமான் அந்த ஞானாசிரியன் உள்ளே இருந்து உயிர்ப்பாதன் தன்னை பதிப்பது. சிவபெருமான் ஞானாசிரியனுடைய உள்ளத்தில் இருந்து பக்குவமான மாணவனுக்கு உபதேசம் இந்த ஆசிரியன் பண்ணும்போது அந்த பக்குவமான மாணவனிடத்தில் இருந்த பாசத்தை சிவன் பறித்துக்குவான், பாசத்தை பறிப்பவன், பாசத்தை பறிப்பவன், பறிப்பன் படுதகல் வாசகன் சொல்வன் மத்தி வந்தோல் பேசுவாரவன் பேசுவதும் வெற்றியான், குற்றமில்லாத ஞானத்தை உபதேசிப்பான். இந்த ஆச்சாரியனது புகழானது யாவரால அளவுட்டு உரைத்திருக்கையும் முதன்மையுடையத்தாக எவர்தான் சொல்லவன். அதனாலே அந்த ஆச்சாரியன் ஞானத்தை உபதேசம் பண்ணுகின்ற ஆச்சாரியனுடைய புகழ பெருமையை யார் அளவுக்கு உலக பொருளை கொடுப்பதற்கு சாதாரணமானவர்களால சாதாரணமானவர்களாக உலக பொருளை கொடுக்க, ஞான பொருளை கொடுப்பவன் சிவன் ஒருவன் தான். அந்த சிவன் உள்ளே இருந்து ஆசிரியன் உலகம் உணர்த்துகின்றார்கள், ஆசிரியனுடைய பெருமையை சொல்லி முடியும். ஆசிரியனுக்குள்ளே சிவன் இருந்து ஞானத்தை கொடுக்கிறார். மேடை எழுதியது விலக்கி கொடுப்போர் முறையும் கொள்ளுவோர் முறையும் கூறுகின்றார். அந்தனரானோர் ஞானகாண்டத்தை அறிவித்திய ஆசிரியன் தஞ்சாரியன்கள் இல்லாவிடத்தில் தம்மை கீழாக நீக்கிய அரையரிடத்தில் கேட்கப்படும். அந்தனர் ஞானகாண்டத்தை உபதேசிக்கிற ஆசிரியன் தன்னுடைய சாதியில இல்லையன்னா தனக்கு அடுத்தார் போலத்துல சத்திரியனிடத்துல கேட்பான். அவனும் தஞ்சாரிக்கன் இல்லாவிடத்து வசீனிடத்தில் கேட்கப்படும். சத்திரியன் தஞ்சாதி இல்லைன்னா வசீனிடத்துல கேட்கும். சூத்திரனும் தஞ்சாதி, சூத்திரன் தஞ்சாதியின் தனக்கு உயர்ந்த சாதியினும் கேட்கலாம். அரையன் முதல் மூவரும் அவரவருக்கு எடுத்த மேற்குலத்தோருக்கு கருமோபதேசம் கொடுக்கப்படா, ஞானோபதேசம் கொடுத்தே விட்டார். அதை முன்ன சொல்றாங்க ஞானோபதேசம் பண்ணலாம், கருமோபதேசம் பண்ணலாம். சீக்கியங்கிறது கர்மோபதேசம், சீக்க என்பது கர்மோபதேசம். கர்மோபதேசம்னா காரியம், காரியம் சிவ காரியம் செய்வதற்கு கொடுப்பது தீட்சை. இப்படிப்பட்ட உபதேசங்கிறது ஞானோபதேசம், இது ஞானோபதேசம். இந்த ஞானோபதேசத்தை கீழ ஜாதிக்கார மேல் ஜாதிக்கணும் செய்யலாம். தீட்சை பண்ணி வைக்கக்கூடாது. சூத்திரன் வந்து வைசியனுக்கு தீட்சை பண்ணி வைக்கக்கூடாது, ஞானோபதேசம் பண்ணலாம். பிராமணனுக்கும் ஞானோபதேசம் பண்ணலாம். தீட்சை முதலிய அந்த சடங்கு சம்பந்தமா கிரியை சம்பந்தமா இருக்கிறா அந்த விஷயத்தை தஞ்சாதிக்காரன் கிட்ட பெற்றுக் கொள்ளவரும் அது தனக்கு முந்தைய சாதிக்காரன். ஆக சாதி என்பது வர்ணம் என்பது எப்போதும் உண்டு, எப்போதும் உண்டு. சாதிகள் இல்லை அடி பாப்பான்னு பாடிக்கிறான்ல, அதெல்லாம் சும்மா வேணும்னு ஒரு அக்கிரமத்துக்காக பண்ணும். பிரம்மனுடைய முகத்திலிருந்து பிராமணன் தோன்றினான், பிரம்மனுடைய தோளிலிருந்து சத்திரியன் தோன்றினான், பிரம்மனுடைய நாவிலிருந்து வைசியன் தோன்றினான், பிரம்மனுடைய பாதத்திலிருந்து சூத்திரன் தோன்றினான்னு பல நூல்கள் சொல்லப்படுது. ஆக நான்கு வர்ணம், நான்கு வர்ணம், நான்கு நான்கு வருடம் வந்து அதுக்குப்பட்ட மற்ற ஜாதி சங்கர ஜாதி மற்ற ஜாதி அவரவர் ஜாதிக்கு தக்கவாறு அந்தந்த ஜாதிக்கு விதித்த விதிப்படி வந்து வழிபாடு செய்யும் அப்படின்னு இருந்தார். ஜனகன் அரையனாயிருக்கவன் சுக முதலிய பரமரிஷிகளுக்கு ஞானத்தை போதிக்கையாகும். ஜனகன் அரசன் சத்திரியன் சுகர் பரமரிஷி அவருக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணான் ஜனகன். ஜனகன் சுகர் உபதேசம் விதுரர் நாலாவனாயிருக்க ஞானத்தை துருவாதற்கு போதிக்கையாலும் கூறியிருந்தது. சிவஞானத்தை உபதேசிக்கும் முறையை உணர்த்தி சிவஞானத்தை உபதேசிக்கும் முறையை உணர்த்தினார மேல அதனை எழுதிய புத்தகத்தை தானும் செய்யும் உறவை உணர்ந்திருந்தார். அதனாலே சிவஞானத்தை பற்றி இப்போ சொன்னேன், இந்த சிவஞானத்தை எழுதி வச்சிருக்கிற புத்தகம் இருக்குதுவாரு அந்த புத்தக தானம் பண்ணுகிற முறையை சொல்றேன். சிவஞானத்தை பற்றி சொல்லி அந்த சிவஞானத்தை நூல்கள் தான் இருக்கு, அந்த நூல்களை பூஜிக்கிற முறை வாசிக்கிற முறை அது தானம் பண்ணுகிற முறை உப்பரிய அரண்மலன் உரைத்த உரை உதவும் முறை சிப்பினமை தவ சிறந்த சிவஞான கோஷத்தை அப்பரிசே அறிந்தவர்க்கு அடைவிக்கும் அடைவினையும் செப்புவங்கள் இருந்தார்க்கு மறந்தார்க்கும் ஜெறப்புறவே. அதனாலே அந்த சிவஞானத்தை உபதேசிக்கின்ற முறையை சொன்னேன். அந்த சிவஞானத்தை உபதேசிக்கின்ற அந்த திருமுறைகளை சிவஞான சிவாகமம் முதலான திருமுறைகளை பக்குவம் உள்ளவர்களுக்கு அரிய தவமுடையவருக்கு உதவுகின்ற முறையும் தானம் பண்ணுகிற முறையும் ஈவோருக்கும் இறப்போருக்கும் இத்தானமே சிறப்படைத்த வண்ணம் சொன்னேன். அதனால தானங்களில் மிகச்சிறந்ததாயிருப்பது சிவஞான நூல்களை தானம் செய்யும். சிவஞான கோஷ தானம் செய்வோர் சிவன் முதலாயினாரை அரிசிக்கும் உறவை உணர்த்திருந்தார். கோஷம் என்பதற்கு நூல் என்று பெயர், கோஷம் என்பதற்கு நூல் என்று பெயர். அது வந்து உமாதேவிக்கு சிவாகமத்தை உபதேசம் பண்ணியபடியினாலே உத்தர கோஷம் அங்கேன்னு உண்டு. கோஷம்னா நூல், கோஷம்னா நூல், மங்கேனா உமாதேவி, உத்தரம்னா உபதேசம். ஆகமத்தை உபதேசம் மங்கைக்கு உபதேசம் பண்ணிய தலமாகையினாலே விளங்குதா கோஷம் என்பதற்கு நூல் என்பது. பராவரனை முதற் பூஜை பண்ணிடுங்க, அதன் பின்பு பராவரனுக்கு ஒத்த பரஞானத்தை பரிமுறவே பராவரனை போதிக்கும் பரஞானம் பாலிக்கும் பராவரனை தேதிகிற அதன் பின்பு அவ்வாறுகிறார். முதலிலே பராவரனை பூஜை பண்ணுங்கிறார். சிவஞான கோஷத்தை தானம் செய்வோம் முதல் கண் பராஜத்திக்கு மேலான சிவனை அரிசனை செய்யக்கணும். சிவஞான தானம் செல்கின்றவன் சிவன் உலை தானம் பண்ணுகின்றவன் முதலிலே சிவபெருமானுக்கு பூஜையை செய்யும். அதன் பின்பு சிவனை அறிவிக்க மேலான சிவஞான உபதேசிக்கும் பராவரனாயிருந்துள்ள ஆசிரியரை ஆகமத்தில் சொல்லிய குரு பூஷா பிரகாரத்தில் பூஜிக்கணும். அதன் பிறகு அந்த நூலை சொல்லுகிற ஆசிரியரை பூஜம். சிவஞானம் என்பது சாதாரணமானது அல்ல, சிவஞானம் என்பது சாதாரணமானது. சிவஞானம் பெற்றுவிட்டா அந்த உயிரின் மறுபடி பறக்காது, மறுபடி பூலோகத்துல ஜென்மம் எடுத்து கஷ்டப்படாது. சிவஞானம் பெற்ற உயிர் அப்படிப்பட்ட சிவஞானத்தை சொல்லுகின்ற ஆசிரியன் அந்த சொல்லுகின்ற ஆசிரியனுக்கு ஆதாரமாக இருக்கிறது சிவஞான நூல். இப்ப இந்த நூலை வச்சுட்டானே நம்ம சொல்றோம் சிவஞானத்தை இந்த நூல். அதை இந்த நூலை தானம் செய்யும் போது சிவனை பூஜை பண்ணி இந்த நூலை சொல்லுகிற ஆசிரியனையும் பூஜை பண்ணி பூதளத்துள் அவலங்கள் புருந்தாது குணம் புருந்து மாதளத்துள் என்முளத்தால் வருக்க வகுக்க முறை மண்டபத்தில் ஈதியற்ற அரிதனின் நாலு முளத்தால் நான் முளத்தால் முயற்சிடுக கோதொழிந்த நான் போன வட்டவுடன் கூறுகிறேன். அது அந்த வித்யாதாரம் செய்வதற்கு மண்டப விதி உணர்த்திருந்தார். வித்யாதாரம்னா திருமுறைகளை மற்ற சிவ புராண நூல்களை எல்லாம் வைத்து பூஜை பண்ணுகிறது, வச்சு பூஜை பண்றது மண்டபம். அது வந்து அண்ணா கந்த ரகங்களை தனித்தனியே அறிந்த பூமி என்கிற வித்யா மண்டபத்தை எட்டு முளத்தினாலே விதிவிதி செய்க, எட்டு முளத்தினாலே செய்க. இங்கனம் செய்யக்கூடாத இடத்து நான்கு முளத்தினாலும் செய்ய கடவுள். இந்த மண்டபம் செய்யும் இடத்து குற்றமற்ற சதுரசரமாகவும் வட்டமாகவும் செய்யலாம், வட்டமாகவும் செய்யலாம் சதுரமாகவும் செய்யலாம் என்று உணர்த்துகிறார். அப்படி செய்து அதன் நடுவே அம்புயத்தை வஞ்சுகிறார். அதுல மாப்புடியினாலே வெள்ளையினாலே எட்டுதல் தாமரை இதுகள், எட்டுதல் தாமரை இதுகள் இப்படின்னு வச்சுக்கோங்களே. இதுவும் தாமரை தான், இது மாதிரி தாமரை இதுகள் பதுமத்தின் பக்கங்களிலும் மற்றுள்ள வள்ளி முதலிய அலங்காரங்களை செய்து இப்படி அலங்கரித்த பதுமத்தின் மேல் பல வகையான மனம் உள்ள பூக்களையும் பறித்து அது மேல் விண்ணகத்தினுடைய கோடி குடி பரிவட்டம் இருக்கிறான். இப்படி பூமி அலங்காரம் பண்ணி அதன் மேல ஏல பூக்களை பறப்பு அதன் மேல வெண்பட்டை விரிக்கும். அப்படி விரித்து முத்துக்களை ஒழுங்கு வர அழுத்தி செய்த தூண்கள் நான்கினையும் மண்டபத்துக்கு ஏற்ப கொண்டு நான்குறம் நான்கு தூண்களை நிறுத்தி அந்த மண்டபத்தின் ஆற்றையும் அழகு வர நாட்டுவர். அதன் மேல் முத்து மேல் கட்டியையும் கட்டி உள்ளிய முத்து மாலைகளையும் முத்து பந்தனையும் கொடுங்கையும் கட்டி தூங்கும். நான்கு நான்கு கால்களை நிறுத்தி சுத்தி அந்த முத்துக்களாலே வந்து தோரணங்களை கட்டுகிறார். அந்த மாதிரியாலே செய்து கண்டையாகிய மணியையும் சாமரையும் பல வகையான பட்டுப்புடவையும் குய் கட்டுவர், குயிசு கட்டுவர். அர்த்தசந்திரனை போன்ற பறையையும் நீர்க்குமுடி போன்ற தட்டையும் புரிவினையுடைய கண்ணாடிகளையும் விளங்கும்படி கட்டுவர். சென்மை விளங்கிய சனம் குறித்த காந்தி கும்பங்களின் ஆளு திசையினும் தாவிக்க முதற்கன் அங்குரார்ப்பணம் செய்து பின்பு அந்த காந்தி கும்பங்களுமே தாமரை பூக்களை சாத்தப்படவும். இதெல்லாம் அந்த பூஷா முறை அந்த புத்தகம் சிவஞான புத்தகத்தை வைத்து அர்ச்சனை பொண்ணுகின்ற பூஷ பொண்ணுகின்ற இடத்துக்கு தெரியலாம். அதனால இப்ப நம்ம வீட்டுல திருமுறை இருக்குதுன்னா திருமுறை வந்து பூஷா கும்பல் இருக்க வேணும், திருமுறைக்கு தினந்தோறும் பூஷ பண்ணவர், திருமுறைக்கு தினந்தோறும் பூஷ பண்ணவரும். இப்படி அந்த நூல்களுக்கு நீ கலந்துளாகும் ஞான நூல் சொன்னார். நீ கலந்துளாகும் ஞான நூல் சொன்னார். இப்படி செய்து விஸ்வகர்மம் முதலியவற்றில் கூறிய பதும முதலிய ஆதன வேதத்தில் சிங்கங்கள் அழகு பெற தாங்கும் ஆதனமாகிய சிங்காதனத்தை நவரத்தனங்களும் செலுத்தி மதம் புரிந்து யானை கும்பினாலும் செய்வர். இந்த சிங்காதனம் பண்ணக்கூடாது சந்தன மரத்தினாலும் திண்ணிய யானை கூட்டினாலும் எந்திர விடத்தை செய்வர். அதுக்கு மேல யானை தந்தத்தினாலே அல்லது சந்தன மரத்தினாலே இப்படி எல்லாம் திருமுறை மண்டபம் அப்படி வச்சு அதுல அந்த பந்தல் நடுவிலே பரிவட்டம் விரித்து அது மேல மனம் உள்ள பூக்களை விரித்து சுத்தனமாய் ஆன்மாக்களுக்கு அறிவுபூர்வமாய் இருக்கின்ற சிவநம்பிக்கை சிவாகமத்தைகளுக்கும் வெள்ளேட்டு திருமுறையை பொருந்தும் முடி வைக்கும். அலேடத்தின் மேல வைத்திருக்கிற சிவாகமங்கள் எழுதிய திருமுறையிலே குற்றமற்ற கோரோசனையும் குங்குமத்தையும் கற்பூரத்தையும் அழகுபுற பூசி பூமாலை இருந்து தவறற்ற அன்பினார் பரிவட்டமும் ஜாத்துவர். அதற்கு மேல வந்து நிவேதனம் சக்கர பொங்கல் பாலன்னம் பல வகையான கனி வர்க்கங்கள் எல்லாம் வைத்து தூப தீபத்தோடு சோடசுமசாரத்தோடு பூசைகள் பண்ணுங்கிறார். அந்த திருமுறைக்கு திருமுறை என்று சொன்னால் இப்ப பன்னீர் திருமுறை சொல்லவா அந்த பன்னீர் திருமுறை அது மாதிரி வேதாகமங்கள் வேதாகமங்கள் வடமொழியில் இருந்த வேதாகமங்கள் சிவ புராணங்கள் இது மாதிரியான சிவ நூல்களும் சாத்திர நூல்களும் இது எல்லாமே இது எல்லாத்துக்குமே இந்த பூஜை. இப்படி பூஜையை பண்ணி ஐவகைய தூபங்கள் ஆவனதான் அதனால அஞ்சு வகையான தூபங்களை சொல்றாரு. குந்துருக்கம் சூடம் கற்பூரம் ஐரமற்ற அகிலம் சந்தனம் கருஞ்சீதாரியம் என்ற இவைகள் எல்லாம் வந்து தூபத்துக்கு உண்டான ஒரு தூபம். தூபம் சாம்பராணின்னு போடுறோம் அல்லவா அதை எல்லாம் விட உயர்ந்தது எது குந்துருக்கம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல அகிலு கற்பூரம் சந்தன கருஞ்சீதாரி இவைகள் வந்து தூபத்துக்கு சிறப்புடையது. அதற்கு மேல அந்த மண்டபத்தை வலம் வந்து அச்சாங்க வண்டாங்க பஞ்சாங்கமாக நமஸ்காரத்தை பண்ணி திருமுறை மண்டபத்தை அதுக்கு மேலே சிவஞான பூஷனை ஏற்றி குரு பூஜையும் பண்ணி ஆச்சாரியனை அர்ச்சித்து பூஷித்து பரமசிவன் பூஷனையை போல் உணர்த்து ஏதற்கு வளஞ்செய்து பணிந்து குவித்து இருகரமும் தேசுற்ற தேசிகனை சிவஞான தானகனை ஆதத்து நிறைவேற அனுமதஞ்சி என அறிந்தே அற்புதனாம் மாரியந்தன் அனுமதி பெற்று அறநூலி பொற்புடைய வெண்கலிங்கம் புனைந்து அணிந்து வெண்ணீறு தற்பரனை உண்ணனந்து தரணி மீசை பணிந்தெழுந்து சொற்பத வாசக முறைய துயக்கரவை விதித்துடனே மற்ற முறை அருதண்ணீர் வரைகவிவை வரைக கவி ஒரு நான்கு என்று உற்ற முறை தனை உடுக்க உபகையுற ஒருமுறை அற்புதனை தேசிகனை அறுத்திடுக அண்ணாறி கற்புடைய விரதி இருக்கும் விதி இருக்கும். இப்படி திருமுறை சிவநூலை பூஜை செய்து ஆசிரியனை பூஜை செய்து அதற்கு மேலே நமஸ்காரத்தை பண்ணி அதன் பிறகு அயால் ஆசிரியனுக்கு உயர்ந்த தட்சணையை கொடுத்து அதற்கு மேலே அடியவர்களுக்கும் வேதியர்களுக்கும் அயால சிறப்பான அன்னாதி முதலியதை கொடுத்து அதன் பிறகு அயால இந்த பூஜை பண்ணினவன் உண்ணவு என்கிறார். இது ஒரு பெரிய பூஜை, பெரிய பூஜை. இது மாதிரி ஒரு சிவ நூல்களை தயார் செய்யணும். அந்த நூல்களை அப்புறம் தானம் செய்யணும். அதை வந்து படிக்கிறவனுக்கு அதை விரும்புகிறவன் தானம். இது சிவஞான தானம். கிழவர் வேதாசி உடையவர் பூஜிப்பிக்க அத்தனிசி கணபலியை அமைத்து நீரினையும் பற்றிடுக. பரமசிரி அல்லாதான் பற்றுடுக. மற்றைய நான் முதலியான மண்டபத்தை இருமுலத்தில் தற்பொருமத்தில் காண்பாது கடித்திடவே அற்றையரோ உருத்தர கணவர் சேத்திர பாலாறு உயிராயுள்ள கணங்களுக்கு பலியிட்டு பின்பு பரமச்சாரியின் உறவம் பரமச்சாரியின் உறக்கம் செய்க இல்வாழ்வானாயின் உறங்காது விடுக. அதற்கு மேலே பின்பு மோர் விதியார் சரஸ்வதி பீட விதியையும் சிவஞானத்தை பூஜையும் விதியையும் உணர்த்துகின்றார். அதற்கு மேலே சரஸ்வதி பீடம் திருமுறை பூஜை முதலானது மறுபடியும் வேறொரு முறையும் சொல்லுகிறாரு. மேற்சையும் கண்ணும் உணர்த்துகின்றாரு. அந்த முறியின் உபவசியா அமரநடி அரிசிக்க எழுதி முடிந்த அளவில் வித்யாதானம் செய்பவன் நிராகாரியா இருந்து சிவபூஷையை அக்னிகாரியம் செய்து அங்கன எழுதிய திருமுறையை சாந்தி கும்பம் தாவித்திருக்கும் மண்டபத்தில் பூங்கோயிலின்கள் வைத்து பூஜை செய்து ஆன முதலிய பாதபந்தத்தை வேறு திருவருளை கொடுக்கும் ஞானாதிரியனை உள்ள மகிழ்ச்சியினாலே விசேட பூஜை செய்யும். இது வந்து எப்படின்னா இந்த நூல்களுடைய அருமையை இந்த அளவுக்கு எடுத்துகிறார். நூல்களுடைய அருமையை நூல்களை பத்தி இந்த அருமை தெரியவில்லை ஆனால் இப்படி பூஜிக்கவில்லை ஆனால் அவனுக்கு அது அலட்சியமா தெரியும், அலட்சியமா தெரியும். அதனால இந்த நூல்களை இந்த அளவுக்கு சிறப்புடையதாக பூஜித்து அதை வாசிக்க போனும் தானம் பண்ண போனும்ங்கிறார். இப்படி சொல்லி இத்தகைய விமானத்துள் இறை உறையும் மொழி எழுதும் புத்தகத்தை புனர்வித்து பூஷணையை புரிந்துவிடும். பத்தியுடன் நரனாலே பதிப்பிக்க பலர் பரவ அத்தரமர் வந்தனமர் ஆலயத்து நிவலஞ்சி தாக்குகிறேன். இச்சிறப்பினுடைய புஷ்பகுமானத்தை சிவனுடைய சிவாரமத்தை எழுந்துள்ள பண்ணி பூஜை செய்து அன்பினோடு நரனாகிய ஸ்ரீபாதக்காரனார் தாங்க செய்து எல்லாரும் புதி செய்ய நகரை வளமாக எழுந்தருளப் பண்ணுவித்து சிவன் எழுந்துள்ள இருக்கும் திருக்கோயில் கொண்டு சென்று அந்த விமானத்தை திருமுறையுடன் இருக்கும். இப்படி நல்ல புத்துப்பல்லக்களை வைத்து நகர் வளஞ்சி வித்து அதற்கு மேலே சிவாலயத்துல திருமுறையோடு உண்டு போய் அதை வைப்பாயா. இது மாதிரில யாராவது செய்திருக்கிறார்களா? அல்லது புத்தகம் அதனை யானை முடியும் இசையமைத்து அப்படி இல்லையா யானை வேலை நல்ல நகர் வளம் வருக நகரத்தான் ஆட்டாரும் அது மாதிரிதான் சேர்க்கலாறு எழுதிய பெரிய புராணத்து அனவாழச்சோழன் யானை மேலே வைத்து அலங்காரம் பண்ணி பட்டு விரித்து பின்னால உட்கார்ந்து கவரி வீச சேர்க்கலார் முன்னால் இருந்து வர நகர் வளஞ்செய்து அதன் பிறகு பெரிய புராணத்தை விரிவு செய்தார். அப்படிப்பட்ட சிறப்பு அரசன் செய்தார். இது மாதிரியெல்லாம் அந்த நூல்களுடைய அருமையை நன்றாக தெரிந்து கொள்வதற்காக அதனுடைய பெருமையை இப்படி எல்லாம் உணர்த்துகிறார். இதுக்கெல்லாம் வந்து நகரத்தார் நாட்டார் அரசர்கள் இதற்கு ஒரு நிறைய உதவி இருக்கும். அல்லது புத்தகம் அதனை யானை முடி இசையமைத்து நல்ல நகர் வளவருக நகரத்தார் நாட்டாரும் வெள்ளை அறுவையும் வீக்கி விளைவுடனே புடையுடைய புடையடைய மல்கம் மிகு மங்களங்கள் வணங்கி முனே சில மன்னன் இப்படி சொல்லி அதற்கு மேலே இந்த வீதிக்கு விதிக்கு இந்திரன் முதலிய தேவர்களையே ஆச்சாரியாரால் இது இருக்க அரசனும் தன் துறவியத்தார் ஜவுசையை விசேடமாக செய்வித்து கொலை களவு கள் காமுதிய தொழில்களையும் தவிர்த்து நெறிமுறையின் இல்லாதோரை தண்டித்தல் பொருட்டு தான் இருவித்த விலங்கு தொழு முதலியவற்றில் கிடக்கும் முறையும் விட்டு மகமேருவை இல்லாவுடைய சிவனுக்கு இல்லங்கள் ஒரு விசேட பூசையும் அதனால அரசன் இந்த மாதிரியான திருமுறை சிவாகமங்களை பூசை செய்த அந்த ஒரு நாளிலே ஏழை சிறையில இருந்தவன் எல்லாம் விடுதலை செய்து அவங்களுக்கு ஏழை நன்மையை செய்யி அப்படின்னு சொல்றார். சிவனுக்கு பூஜையை கொடுக்கிறார். இதெல்லாம் அரசன் படிக்கணும், அரசன் படிக்கணும் கேட்கணும். நம்ம செஞ்ச பாவம் சாமியே இல்லைங்கிறவன் நம்ம ஆடுக்கிறனா உண்மையா? அது நம்ம செஞ்ச பாவம் சாமி இல்லைங்கிற அது மற்ற நாடுகள் எல்லாம் பங்கு வேற, அதனுடைய பக்தி வேறு, அதனுடைய முறைகள் வேறு. நம்முடையது தெய்வத்தை அடிப்படையாக கொண்டது. அரசன் என்று சொன்னால் சிவபூஷை பண்ணுகிறோம், அவன் தான் அரசன். சிவபூஷை பண்ணுகிறோம். இப்ப சோமசுந்தர கடவுள் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணார் தெரியுமா? அவர் சிவபூஜை பண்றாரு. அரசன் பண்ணவங்கிறத காட்டுறதுக்காக அவர் பூஜை பண்ண, அவர் தான் அந்த திம்மையே நன்மை தருவார் அப்படின்னு மேலமாட்டியிலே திம்மையே நன்மை பாட்டியனாக அப்படின்னு வந்து சிவபெருமான பூஜை பண்ணியிருக்கிறார். அரசன் பூஜை பண்ணவங்க, அரசன் பூஜை பண்ணவங்க, அரசன் பூஜை பண்ணினா உலகத்து மக்களுக்கெல்லாம் அந்த புண்ணியம் செய்யும். அரசன் பாவம் பண்ணினா உலகத்து மக்களுக்கெல்லாம் அந்த பாவம் செய்யும். அரசன் மக்களுக்கு தாய் தந்தை குரு செய்யும். இது யாரு சொல்ற, யாரு சொல்ற, யாராவது இதை பத்தி இந்த மாதிரி வாக்கி ஏதாவது பேப்பர்ல வருது, யாராவது இந்த கண்டிப்பா கண்டிப்பா பருவமருங்காலத்தின் உலக மகனை பரமனுக்கு மருவனுக்கு விதிமுறையே வரதனமது திருவல்லை வரைவுடனே விரதிய மதுமானத்தின் புத்தகத்தை பரிமுறவே அரிசிக்க ஜய ஒளியும் பறந்தளவே. திருவிழா நடக்க விதித்த காலத்திலிருந்து சிவஞான தானாங்கமாக சிவனுக்கு திருவுள்ளவர்களை ஒரு நாள் எழுந்தருளோ பண்ணி வைத்து வேண்டுவார் வேண்டியாரு பயக்கு அந்த சிவன் எழுந்தருளி இருக்கும் திருவல்லையை விரைவிலோடு வள வந்து சன்னதியில் இருக்கும் விமானத்தில் எழுந்தருளி இருக்கும் சிவஞான உலகத்தை ஜய ஜய என்னும் முழக்கம் திசையெங்கு விரிந்து எழ தம் உள்ளத்தில் அன்புண்டாக பூசுவே என்று இப்படி சிவபூ சிவஞான தானத்தை பத்தி இன்னும் சொல்லுகிறார். இன்னும் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையது. அதுக்கு மேல அந்த நூலை எழுதுறதுக்கான முறைகள், அதை பாதுகாக்கிற முறை இதுகள் எல்லாம் இதுல வருகிறது. இவைகளெல்லாம் ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால இயன்ற வரையிலும் அதை கடைபிடிக்கலாம், நம்மளால இயன்ற வரையிலும் அதை கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கும் இருக்கும். சிவஞான தானவியல் அதனால இப்ப இந்த இதுல சிவஞான தானவையல்ல 38 பாட்டு வரையிலும் எழுதியிருக்கு, 38 பாட்டு வரையிலும் எழுதியிருக்கு. 39 சொல்லணும். சிவஞான தானங்கிறத மிக உயர்ந்தது. அதனாலே இதுல இந்த அளவுக்கு அந்த நூலை பூசிக்கிற முறையை சொல்றாரு. இவ்வளவு அலங்காரம் பண்ணி இப்படி எல்லாம் பூசிக்கணுங்கிறது காரணம் என்னன்னா அது சிவபெருமானே சிவஞான நூல்கள் என்று சொல்றாரு. சிவபெருமானே அந்த நூல், அந்த நூல்கள் இல்லையானால் மனிதர்களுக்கு அதனால ஞானத்தை பற்றியும் தானத்தை பற்றியும் ஒன்றும் இல்லை. நூல்கள் உணர்வு இல்லையானால் மனிதர்களும் மிருகந்தன், நூல் உணர்வு இல்லையானால் மனிதர்களும் மிருகந்தன். அதனால மனிதன் தெய்வமாவதற்கு, மனிதன் சிவமாவதற்கு, மனிதன் மனிதனாவதற்கு, மனிதன் தெய்வமாவதற்கு, மனிதன் சிவமாவதற்கு, நம்முடையது சிவமாகும், நம்முடைய முறை தெய்வமாவதல்ல சிவமாகும். நவமாய நல்வுகளும் நாம இருந்து சிவமான பாபாடி கல்யாணம் கொட்டாமோ என்று சொல்லுவார்கள். இப்ப நாம எல்லாம் என்ன நினைப்போம், தெய்வமாகவும் நினைக்க மாட்டோம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கும், இது சாதாரண நிலை. இப்ப தெய்வமாவதற்காக வாழ்வது இல்லை. இல்லாட்டி சிறையின் சிறதேவன் சிறுநரீஸ்வரே வில்லாட்ட கரகத்தனன் மேறு வடங்க நடப்பாளன் பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு உறுதுணை என்றார் போல எல்லாவற்றையும் கடந்து எப்பொழுதும் அறிவில்லாமல் இருக்கிற சிவனுடைய திருவுருளை பற்றி சிவலோகத்தை வசிப்பதற்காகத்தான் இந்த எல்லாம் பாடுபடுது. தெய்வமாவதற்கல்ல, தெய்வங்கள் அழிவுடையது, சிவம் அழிவில்லாது. அதனால இப்படி சிவத்தினுடைய பெருமையே, சிவன் ஞானத்தினுடைய பெருமையே, சிவ நூல்களினுடைய பெருமையே இந்த அளவுக்கு இந்த ஆசிரியர் அது சிவஞான தானவியல்னு ஒரு இது இருக்கு. அதை பத்தி என்ன மீதி இருப்பதை நாளைக்கு திருவருளால சந்திக்கலாம் சிந்திக்கலாம்னு சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு
செய்கின்றேன். பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாய நிதியே நித்தியமே என் நினைவேனர் பொருளாயு கரியேதோ பரவேளை கருவூரில் பெருமாள் கருவூரில் பெருமாள் வான்மொழி வராது வேகம் அறிவளந்துரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறையிலாது வாழ்க நான் வரை அரங்கடுவங்க அற்றவர்கள் எழுதி வல்ல மேல்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பார்வதீவதையே.